குலுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். டிக்கவேடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்துமுழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று மார்ச் 9 சனிக்கிழமை 2019 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்று வளமை போன்று நாம் ஒரு திருக்குறளுடன் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த வகையிலே இன்றைய நிலைய கலையகத்திலே என்னுடன் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் தமிழறிஞர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள் இங்கே வருகிறார். வணக்கம் லக்குவன்.
வணக்கம் ஐயா.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் ஒரு திருக்குறளையும் அதற்கான பொருளையும் எமது நேயர்களுக்காக வழங்குவீர்களா?
நிச்சயமாக. நாம் மகளிர் தினத்தை இன்று நாம் கொண்டாடுவதால் அதற்காக அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலால் பெண்மை நயவாதவன் என்று 147 குறளை நாம் இன்று காண்கிறோம். இதன் பொருள் என்னவென்றால், அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான், அரணாகிய இயல்போடு கூடி இல்வாழ்வான் என்று சொல்லப்படுபவன், பிறன் இயலால் பெண்மை நயவாதவன், அதாவது பிறனுக்கு உரிமை போன்று அவனுடைய இயல்பின் கண்ணே நிற்பாளது பெண்மை தன்மையை விரும்பாதவன் என்று திருக்குறளில் நம் திருவள்ளுவர் தெரிவிக்கிறார். அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலால் நன்மை நயவா பெண்மை நயபாதவன்.
ஆமாம் லக்குவன் அவர்களே, நேற்றைய தினம் அதாவது மார்ச் 8 சர்வதேச ரீதியிலே உலகளாவிய ரீதியிலே ஒரு மகளிர் தினம் மகளிருக்காக கொண்டாடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே உலகம் முழுவதும் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் திருக்குறளையும் மகளிரோடு இணைத்த ஒரு திருக்குறளாக வழங்கியிருக்கின்றீர்கள். கருவில் குழந்தையை தூக்கி சுமப்பது முதல் காற்றில் கலந்து போவது வரையில் நம் வாழ்வினை தம்மை சார்ந்தோருக்காய் ஈகம் செய்து அவர்களின் மகிழ்ச்சியில் தாமும் சேர்ந்து மகிழ்கின்ற பிள்ளைகள் பசியார தம் பசி மறக்கின்ற பெண்களின் ஈகத்தினையும் பெண்மையின் மகத்துவத்தினையும் அனைவருக்கும் உணர்த்துவதற்காகவே உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொல்லப்படுகின்றது. அப்படியே லக்குவன் அவர்களே,
நிச்சயமாக அதன் வழியில் பார்த்தால் நாம் பாரதியாரை கூட என்று குறிப்பிடலாம். என்றால் பாரதி பெண்ணை நன்றாக பாராட்டியிருக்கிறார், அதன் உச்சகட்டத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். அந்த வகையில்
பாரதி தான் அந்த பெண்களை ஒரு புதுமை பெண்களாக உலகத்துக்கு முதல் முதலில் காட்டியவன் என்று கூட சொல்வார்கள். பாரதி கண்ட புதுமை பெண் என்று சொல்லலாம். சொல்லுங்கள்.
நிச்சயமாக பாரதி கண்ட பெண்ணில் என்னை கவர்ந்த ஒரு பெண் என்னவென்றால் யார் என்றால் புரட்சி பெண் பாஞ்சாலி. கணவர் தருமனால் பாஞ்சாலி சூதில் பணயம் வைக்கப்பட்டு தோற்று துரியோதனனுக்கு அடிமையாக்கப்படுகிறாள். அவளை அவமானப்படுத்தும் நோக்கில் சபை நடுவே கொண்டிருந்து அவள் துகளை உறிந்து பெருமையும் மகிழ்ச்சியும் பெற கௌரவர்கள் எண்ணுகின்றனர். கண்ணன் அருளால் பாஞ்சாலி காப்பாற்றப்பட்டாள் என்பது மகாபாரத கதை அல்லவா?
உண்மை. மகா பாஞ்சாலியினுடைய சபதம் அந்த சந்தர்ப்பத்திலே தான் கொடுக்கப்பட்டது.
ஆனால் பாரதி கண்ட பாஞ்சாலி விடுதலை உணர்வும் தன்மான உணர்வும் மிக்கவள். மன்னன் ஆணையால் தன்னை அவைக்கு வர வேண்டும் என்று அழைக்க வந்த தேர்ப்பகனிடம், என்னை தோற்றப்பின் என் கணவர் தம்மை பணயம் வைத்து தோற்றாரா, தம்மை தோற்றப்பின் என்னை தோற்றாரா என அறிந்து வா என்றாள்.
ஆமாம், அதிலே ஒரு சர்ச்சையான பிரச்சனை ஒன்று இடம்பெற்றதுதான். அதாவது சொல்வார்கள், மங்கையராய் பிறப்பதற்கு நல் மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றான் ஒரு தமிழ் பழங்கவிஞன். ஆம், எத்தனை சாத்தியமான வார்த்தைகள் இவை பெண்களை மகத்துவப்படுத்துவதிலே. அந்த வகையிலே பாஞ்சாலியினுடைய சூதாட்ட பிரச்சனை உண்மையிலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான அந்த போரிலே பாண்டவர்களிடம் கௌரவர்கள் தோற்ற நிலையிலே அவளுடைய கேள்வி உண்மையிலே நியாயம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன
சொல்லுவது? நிச்சயமாக மீண்டு வந்த பாகனை பாருங்கள். மீண்டு வந்த பாகன் தருமன் தன்னை தோற்ற பின்பே அவளை தோற்றதாக கூறினான். நாயகர் தம்மை தோற்று உரிமை இழந்து அடிமையான பின்னால் என்னை பணயம் வைக்கும் உரிமை அவருக்கில்லை. இது பாரதியின் கூற்று அல்லவா?
ஆமாம். உண்மையிலே இப்ப தன்னை தோற்ற ஒருவன் எப்படி இன்னொருவரை தோற்பதற்கு அடுத்த முறைக்கு கொண்டு போகலாம்? என்ன
அருகதை இல்லை. அதனால் தாம் அடிமையான பின் எந்த சாத்திரத்தின் அடிப்படையில் என்னை தோற்றார்? தயத்தில் விளைப்பட்டு அடிமையான அவருக்கு என்னிடம் மனைவி என்ற உரிமையே இல்லை என்றால் பாஞ்சாலி துச்சாதனால் வலிந்து சபைக்கு கொண்டு வரப்பட்ட பாஞ்சாலி பின்னால் கண்ணனால் காப்பாற்றப்படுகிறாள் என்றெல்லாம் பாரதி கொண்டு போகிறார். எனவே பாரதியை பொறுத்தவரை பெண் உரிமையை எப்படியெல்லாம் போற்ற முடியுமோ அதை தூக்கி வைக்க முடியுமோ தூக்கி வைத்து பார்த்தார். அது இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்று நினைக்கிறேன், இல்லைங்களா?
ஆமாம், உண்மையிலே நாங்கள் வாழ்கின்ற நியூசிலாந்து நாட்டை நாங்கள் இந்த விடயத்திலே இணைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் சர்வதேச ரீதியிலே பெண்களுக்கான ஒரு தினம் கொண்டாடப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அது முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் இந்த நாட்டிலே தான் முதன் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. உலகத்திலே முதல் பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்கிய நாடு நியூசிலாந்து நாடு என்ற வகையிலே நியூசிலாந்து பெருமை கொள்கின்றது. அந்த நாட்டிலே நாங்களும் வாழ்கின்றோம். ஆகவே பெண்களுக்கான முக்கியத்துவம் இந்த நாட்டிலும் கூட பெரிய அளவிலே தான் இருக்கின்றது. நீங்கள் என்ன சொல்லுங்கள்?
முடிவாக ஒரு கருத்தை கூற விரும்புகிறேன். பாரதி கண்ட இன்னொரு பெண் பாத்திரத்தை பாருங்கள், குயிலி. குயிலி காதல் நினைப்பில் உருகினால், காதலை வேண்டி கரைகின்றேன் இல்லையெனில் காதலை வேண்டி தவிக்கின்றேன். இது முக்கியமானது பாருங்கள். காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் சாதல் என்று முடிவெடுத்தால் குயிலி. எனவே பாரதி எந்தெந்த பாத்திரத்தையெல்லாம் கையில் கொண்டாரோ அதுக்கு தகுந்தவாறு சென்று நல்ல ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு நிலையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பது திண்ணம்.
ஆமாம், அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பெண்கள் தினத்தோடு தொடர்புடைய வகையிலே பெண்களுக்கு பொருத்தமான ஒரு பாடலோடு நிகழ்ச்சியை தொடர்கின்றோம். இதோ அந்த பாடல். தக்குவனவர்களே, நல்ல பாடல் ஒன்றை தற்போது கேட்டு முடித்திருக்கின்றோம். அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த மாதத்திலே மொழிப்பூர் தியாகிகளுக்கான ஒரு வீரவணக்க நினைவு நாள் ஒன்றை ஆக்லாந்திலே நண்பர் பிரேம்குமார் அவருடைய ஏற்பாட்டின் கீழே நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நீங்களும் இந்த தமிழுக்காக மொழி தியாகம் செய்தவர்களை பற்றி எல்லாம் பல கல விஷயங்களை என்னிடம் கதைக்கின்ற பேசுகின்ற போது சொல்லியிருக்கிறீர்கள். அந்த வகையிலே இந்த மொழிப்பூர் தியாகிகள் என்று நீங்கள் யாரை குறிப்பிடுகின்றீர்கள், அது பற்றிய விளக்கம் ஒன்றை தாருங்கள்.
நிச்சயமாக, என்னுடைய கல்லூரி காலத்தில் என்னுடைய வகுப்பில் ஒன்றாக படித்த ஒரு மாணவர், சக மாணவர், இப்பொழுது அவர் புதுவை பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறார். நான் இளங்கோ என்பவர், முனைவர் நான் இளங்கோ. அவர் பெருஞ்சி திருநாரை மிகவும் விரும்புபவர். அந்த வகையில் அவரிடம் இருந்து சில கருத்துக்களை ஏற்று அதை பயன்படுத்தி இன்று நாம் அவரை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னவோ?
ஆமாம், சொல்லுங்கள். நீங்கள் நல்ல விஷயங்களோடு தான் அந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். பெருஞ்சித்திரனாரை பற்றிய கருத்துக்கள், பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அரங்கம் என்ற வகையிலே தான் நண்பர் பிரேம் அவர்கள் கூட அந்த நிகழ்ச்சிக்கு பெயர் கொடுத்திருக்கின்றார். சொல்லுங்கள் அந்த பெருஞ்சித்திரனாருடைய பெருமைகளை, அருமைகளை எல்லாம்.
நிச்சயமாக, பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரின் உலகியல் 100 ஓர் ஆய்வு அறிமுகம் என்று என்னுடைய நண்பர் முனைவர் நான் இளங்கோ அவர்கள் எழுதிய நூலிலிருந்து சில கருத்துக்களை இன்று எடுத்து ஆள விரும்புகிறேன்.
சொல்லுங்கள்.
அந்த வகையில், தமிழ் இலக்கிய வரலாற்றில் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த பாவலர்கள் பலர் உண்டு. ஆனால் தாமே ஒரு இயக்கமாக வாழ்ந்த பாவலர், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் மட்டுமே. மூச்சிருக்கும் வரை தமிழுக்காக உயிர்த்தவர், பேச்சிருக்கும் வரை தமிழர் உரிமைக்காக முழங்கியவர், ஈழப்போருக்கு கூட தன்னுடைய உயிரை கூட தருவதற்கு தயாராக இருக்க என்று கூறினார். நினைவிருக்கும் வரை தமிழர் விடுதலை பற்றியே நினைத்தவர், தமிழக வரலாறு காணாத தமிழ் போராளி பாவலர் பிரஞ்சித்திரனார். அவர் எழுத ஒரு கவிதை பாருங்கள், என்னை மிகவும் என்னை தொட்ட ஒரு கவிதை. ஓய்ந்திடல் இல்லை என் உள்ளமும் உணர்வும் உயிர் செறிவும், தேய்ந்திடல் இல்லை என் விரல்களும் தாளும், திரிந்து அலைந்து சாய்ந்திடல் இல்லை என் உடலும், எனவே சலிப்பிலனாய் மாய்ந்திடல் வரையும் உழைப்பேன் உரைப்பேன் மக்களுக்கே என்று கூறுகிறார். அவர் செய்த முழக்கம் செய்த பாவலர் எழுதியவாறே வாழ்ந்தார். அவர் வாழ்வின் இறுதி நாள் வரை தமது எந்த கொள்கையையும் விட்டுக் கொடுக்காமல் வாழ்க்கையே போராட்டமாய் போராட்டமே வாழ்க்கையாய் வாழ்ந்து மறைந்தார். பாவலர் தனித்தமிழ்நாடு, பெரியாரின் தன்மான கொள்கை, மார்க்சிய அதாவது கம்யூனிஸ்ட கொள்கை போன்றவற்றையெல்லாம் மிகவும் அதிகமாக பேசினார். முப்பெரும் கொள்கைகளை தம் உயிர் மூச்சாக கொண்டு இறுதி வரை போராடினார். இன்னொரு அருமையான பத்தியை பாருங்கள், அவர் எழுதிய ஒரு கருத்துக்கள்.
ஆமாம், சொல்லுங்கள்.
கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை புவியில் எவரும் எதிர் நின்றே, தென்மொழி இதழ் என குறிக்கோளில் ஒருபோதும் பின்வாங்கியதுமில்லை, சமரசம் செய்து கொண்டதுமில்லை, தென்மொழி ஓர் இதழன்று ஓர் இயக்கம் என்று பாவலர் குறிப்பிட்டதற்கு ஏற்ப இதழ் கட்டுரைகள் பாடல்கள் தமிழர் மிகவும் நன்றாக கொழுந்துவிட்டு எறியும். எனவே அவர் எழுதிய கருத்துக்களை நாம் படிக்க படிக்க நமக்கு ஒரு வீரம் பிறக்கும், ஒரு வேகம் பிறக்கும் என்று நான் எண்ணுகிறேன்.
ஆமாம், உண்மையிலே இது ஒரு முக்கியமான விடயம்தான். பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாருடைய நினைவாக நண்பர் பிரேம் அவர்களுடைய நிகழ்வு ஒன்று எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 9:30 மணி வரை மவுண்ட் ரோஸ்கில் போர் நினைவு மண்டபம், அதாவது இலக்கம் 13 மேவீதி மவுண்ட் ரோஸ்கில் ஓக்லன் 1041 அதாவது மேவீதியிலே அமைந்திருக்கின்ற போர் நினைவு மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் தமிழர் திருவிழாவாக, தமிழ் மொழி விழாவாக, தமிழ் மொழிக்காக தங்களையே கொடையாக கொடுத்தவர்களை நினைவில் நிறுத்தி வணங்குகின்ற நாள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியிலே இயல் இசை மற்றும் பல்வேறு போட்டிகள் என்ற வகையிலே தமிழின் பெருமையை கொண்டாடுகின்ற விழாவாக அந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி தொடர்பான மேலதிக தகவல்களை பெறுவதற்கு நீங்கள் கானா பிரேம்குமார் விழா குழுவின் சார்பாக தொலைபேசி இலக்கம் 533-6699 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0-2734-0-1-2 என்ற தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு மேலதிக தகவலை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சொல்லுங்கள் ஐயா, இந்த பெருஞ்சித்திரனாருடைய கதை பெருமைகள் மேலும் நீங்கள் சொல்லக்கூடிய வயத்தை சொல்லுங்கள்.
நிச்சயமாக, நிச்சயமாக. அவர் எழுதிய நூல் ஒன்று மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற ஒரு நூல். அதில் ஒரு கவிதையை பாருங்கள், ஒரு பத்தியை பாருங்களேன். புடவி பல ஒன்று கடல் புன்மணல் இஞ்ஞாலம் அடவி என மின் செறிவாம் அண்டம் பல்கோடி இடவரைகள் என் திசைகள் இவ்வுலக வாக்கம் கடவிடைகள், நேர்ச்சி கணிப்பு, இந்த மொழியை ஆளுமையை பாருங்களேன். அவர் சாதாரணமாக கவிதை மாதிரி எழுதவில்லை, ஏதோ ஒரு 2000 ஆண்டுக்கு முன்பு வந்த ஒரு தமிழ் போல் அந்த நடையை பாருங்கள், மிக அழகாக இருக்கிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வெளிப்படுத்திய ரிலேட்டிவிட்டி தியரி அல்லவா, அந்த சார்பியல் கோட்பாடு இப்பாடலில் பொதிந்துள்ளது. அந்த பாடலை பாருங்களேன். தாயொழியும் ஒழுக தனந்து நிலை மாறி போயொழியும் கங்குர் பொடிந்து. இதில் நாம் நுணுகி நுணுகி பார்த்தால் மிகவும் நன்றாக கருத்துக்கள் புலப்படுகின்றன. சற்று உள்ளே போய் பார்த்தால் காலம் முதலான அளவுகள், மேல் கீழ், இடம் வளம், முன்பின் என்பன போன்ற இடம் திசைகள் குறித்த விளக்கங்களும் நாம் வகுத்து கொண்டவையே அன்றி வேறில்லை. நிகழ்ச்சிகளும் அது குறித்த கணிப்பு கூறுகளுமே வினாவிடைகளுக்கு அடிப்படை. இப்படி தொடக்கச் செயலிலேயே நம்மை மலைக்கை செய்துள்ளார் இந்நூல் ஆசிரியர், அதாவது நம்முடைய பிரிஞ்சு திருநார். பிரபஞ்ச தோற்றம், பெருக்கம், ஒப்பு இவைகளை முதல் பகுதியில் குறிப்பிடும் ஆசிரியர் இப்புவியின் இறுதி பற்றியும் சுட்டி காட்டுகின்றார். எனவே இந்த கவிதைகளை படிக்கும் பொழுது தமிழரின் தனிப்பெரும் சொத்தாகவும் உலக பொதுமறை என்ற சிறப்பிற்குரியதாகவும் விளங்கும் திருக்குறளின் பிழிவாகி உலகியல் நூலை பிரிஞ்சு திருநார் வடித்துள்ளார். பல குரட்பாக்களில் சொல்லப்பட்ட அறங்கள் இந்நூலின் ஒரே வெண்பாவில் அமைந்து சிறக்கின்றமை ஆழ்ந்து பயிலுவதற்குரியது. குடும்பவியல், உறவியல், வினையியல், செல்வியல், அறவியல் முதலான பல இயல்கள் திருக்குறளோடு ஒப்பிட்டு ஆய்வதற்கு இடம் தருவனாய் அமைந்துள்ளன. அதாவது நாம் அந்த கவிஞரை காணும் பொழுது எப்படி இவர் இதை எழுதினார் என்றே எனக்கு மலைப்பாக இருக்கிறது. ஒரு இன்னொரு பத்தியை பாருங்களேன். உழைப்பு ஒரு பால் ஓங்கும், ஓப்பு ஒரு பால் ஒன்னார், இழைப்பு ஒரு பால் எய்தல் இகழாம், தடை பெய்தல் வேண்டின் உடல் உழைப்பு வேளாண்மை தூயப்பு யாண்டும் பொது அமைத்தல் யாப்பு என்று பல செய்திகளை கூறிக்கொண்டே போகலாம். மிகவும் அருமையான கவிஞர், தமிழை காத்தவர், தமிழுக்காக உயிர் இருக்கு வரை போராடினார். நம் நெஞ்சத்துக்கு மிகவும் இதமளிக்கும் ஒரு பெயர் ஐயா பிரிஞ்சு திருநார்.
ஆமாம், ஆமாம். அந்த வகையிலே நண்பர் பிரேமனுடைய விழா ஒரு சிறப்பான விழா என்றுதான் நாங்கள் முடிவுக்கு வருகின்றோம். அடுத்ததாக எமது பெண்கள் தினம் தொடர்பிலே மற்றொரு சிறந்த பழைய பாடல் ஒன்றை நேர்களுக்காக தருகின்றோம். இதுவோ அந்த பாடல். பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய மார்ச் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி பின்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய மார்ச் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி பின்லே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் ஆதரவிலே இடம்பெற இருக்கின்ற இன்னிசை மாலை 2019 திரு ரவி முத்துமாணிக்கம் தலைமையிலான ஓக்லாந்தின் நியூசிலாந்தினுடைய தலை சிறந்த பாடக பாடகிகள் இசை கலைஞர்கள் பங்கெடுக்கின்ற சிறப்பு இசை நிகழ்ச்சி முற்றும் முழுவதுமான இசை நிகழ்ச்சியாக மிளிர இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் மவுண்ட் ஈடன் போர்நினைவு மண்டபம், அதாவது இலக்கம் 487 KFCக்கு அருகாமையில் இருக்கின்ற மவுண்ட் ஈடன் போர்நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் திரட்டப்படும் நிதியானது தாயகத்திலே போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் சுய துடைப்பு நிதிக்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றது. அனைத்து அன்பர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். லக்வன் அவர்களே, நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நாம் இன்றைய கலந்துரையாடலே அடுத்ததாக நீங்கள் என்ன விடயங்களை எமது நேயர்களுக்கு வாங்க இருக்கிறீர்கள்?
இன்று நாம் ஒரு சொல்லை காணலாம் என்றிருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய தமிழ் மொழி மிகவும் பழைய மொழி, பல சொற்களை ஆண்ட மொழி, கொண்டிருக்கும் மொழி. அந்த வகையில் விழுமியம் என்ற ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கீர்களா?
ஆமாம், விழுமியம் என்பது ஒரு ஆழமான சொல்லாகத்தான் தமிழ் மொழியை பொறுத்தவரையில் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். சொல்லுங்கள்.
அந்த விழுமிய களங்கள் என்ற தலைப்பில் தமிழ் இலக்கியமானது விழுமிய கட்டமைப்பில் செயல்படுவதாகும். சங்க இலக்கியங்களில் அகம்புறம் என்ற இரு நிலைப்பாடுகளில் பல்வேறு விழுமிய கூறுகள் அமைந்திருக்கின்றன. சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை பண்புமிக்கதாகவும் அறம் சார்ந்ததாகவும் நீதிநெறி சார்ந்ததாகவும் அமைந்துள்ளமையால் அவர்களின் வாழ்வு நலமிக்கதாக நீங்கள் சொல்வது போல் விளங்கி நினைலாம். புது கவிதைகளில் விழுமியத்தின் பொருண்மைகள் நன்கு புரியும் வகையில் அமைந்து படைப்புகள் சிறக்க வழிவகை செய்கின்றன. அந்தந்த கால விழுமியம் பல நிலைகளிலும் மாறுபட்டாலும் அவற்றின் பொதுமை சார் விழுமியங்கள் என்றும் நிலை பெற்று விளங்கும். அந்த வகையில் பொதுமை சார் விழுமியங்கள் புதுக்கவிதையில் அமைந்துள்ளன என்பதனை இப்பொழுது நாம் ஆராயலாம் என்று நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னவோ?
ஆமாம், உண்மையிலே இந்த விழுமியம் என்ற சொல் தமிழ் இலக்கிய துறையிலையும் சரி, மற்றும் தமிழ் மொழியை பொறுத்தவரையிலும் சரி, மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் சொல்லப்படுகின்றது. புதுக்கவிதையிலே எவ்வாறு நீங்கள் அவற்றை ஆராய இருக்கிறீர்கள்?
அதற்கு முன்பு விழுமியம் என்ற சொல்லானது பல்வேறு விளக்கங்களை தருகின்றன. விழுப்பொருள் என்பது நீங்கள் சொன்னது போல் நுண்ணிய பொருள், மேன்மையான பொருள், விழுமம், இடும்பை, சிறப்பு, சீர்மை, நன்மை, தூய்மை எனும் பொருள்களையும் விழுமியம் என்பது சிறந்த, மேன்மையான, அரிய, சீரிய, விழுமியோர், பெரியோர் என்று பல பொருள்களை தருகிறது. எனவே நம் வாழ்க்கையில் கூட விழுமியம் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன்.
ஆமாம், இந்த விழுமியம் என்பது உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிறந்த அருமையான விடயங்களைத்தான் விழுமியங்கள் என்ற வகையிலே நாங்கள் எடுத்து பார்க்கின்றோம்.
நிச்சயமாக, முதன் முதலாக தமிழ் இலக்கியத்தில் அகநானூற்றில்தான் அது ஆளப்பட்டிருக்கிறது. பார்க்கலேன், ஒழுக்கம், பண்பாடு, நன்மை, அறம், நீதி, மதிப்பீடு, மதிப்பு ஆகியவை விழுமியம் என்ற ஒன்றை சொல்லாட்சியில் அழைக்கப்படுகிறது. விழுமியத்திற்குள் பன்முக களங்கள் இருக்கின்றன. எனவே அந்த வகையில் சில ஆராய்ச்சிகளை பார்க்கும் பொழுது
சொல்லுங்கள்,
வேந்தரும் விழுமம் தாங்கிய பூம்பொறி கடற்கால் நெடுந்தகை பொன்னே ஆகிய சங்கப்பாடல் இந்த விழுமியத்தை நன்றாக பயன்படுத்தியிருக்கின்றன. இன்னொரு சிறப்பு என்னவென்றால், திருக்குறள் நாலடியார் நன்மடிக்கடிகை சிறுபஞ்சம் மூலம் திரிகடுகம் பழமொழி 400 அசாரக்கோவை முதுமொழி காஞ்சி ஆகிய நீதி நூல்களில் கூட மனித குலத்திற்கு தேவையான விழுமிய களங்கள் பன்முகங்களாக அமைந்திருக்கின்றன. நாம் படிக்க படிக்க நமக்கு விளங்குகிறது அந்த கால பெரியவர்கள் எவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று. திருக்குறள் நீதி நூல்களில் தலைசிறந்த நூலாக விளங்குகிறது அல்லவா? திருக்குறள் உணர்த்தும் விழுமிய பண்புகள் இன்றளவும் உலகளாவிய தளத்தில் அனைவரும் பின்பற்றக்கூடிய இலக்கியமாக இருப்பதை அறிய முடிகின்றது. இது நெறியோடு வாழும் பண்பினை உணர்த்தி நிற்கின்றது. அறம், பொருள், இன்பம், வீடு என விழுமியம் 4 பொருண்மைகளில் அமைந்துள்ளன. எல்லா சமயத்தாரும் போற்றுதலுக்குரிய விழுமிய பண்புகள் என்று எந்த ஒரு இலக்கியத்திலும் இல்லாத நிலையில் வள்ளுவரின் பொதுமை விழுமையுமையானது உலகளாவிய விழுமைகளை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின்
சொல்லுங்கள்
ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு என்ற குரலில் அறம் பற்றிய விழுமியம், அதாவது அதனுடைய நுண்ணிய பொருள், அதற்கு மேல் செல்ல முடியாது என்ற அளவுக்கு நம்முடைய பெரியவர்கள் தந்திருக்கிறார்கள். இவ்வுலகில் மானுட உயிரை வீடு அறநெறி தன் நன்மை தருவதாக அமைகிறது என்று கூறிக்கொண்டு போகலாம். இன்னொரு குரலை பாருங்களேன். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பெற. இது பார்ப்பதற்கு அல்லது கேட்பதற்கு ஒரு சாதாரண குரலா இருந்தாலும் இதைவிட அதிகபட்சமான ஒரு மில்லி மீட்டர் அல்லது ஒரு ஒரு சிறிதளவு கூட அவங்கள செல்ல முடியாத அளவுக்கு நிற்கின்றது பாருங்களேன். அதுதான் விழுமியம் அல்லவா?
ஆமா,
மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க மாசு இல்லாத இடத்தை சொல்ல முடியாது. இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகல நிரப்பற. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், எந்த அறமே செய்ய வேண்டாம், ஆனால் மனத்துக்கு மட்டும் நீங்கள் மாசுடனாக மாசு இல்லாதவனாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்து விழுமையும் பாருங்களேன். அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல. இந்த விழுமியத்தை பாருங்களேன். கட்டதனால் கற்றதனால் ஆய பயனன் கொள் வளரிவன் நற்றால் தொழாரேனேன். எனவே இதை நாம் படிக்கும் பொழுது அந்த கருத்தை உள்வாங்கி படித்தால் நம்முடைய சந்ததியிற்கு இதை விட்டு செல்லலாம், கூறலாம். இதை விட ஒரு அதிகமான ஒரு நிலையை தொட்டு செல்ல முடியாது என்பதற்கு நம்ம விழுமியம் காட்டுகிறது. இன்னும் மீறி பின்பு வரும் நிகழ்வுகளில் காணலாம். இந்த சொல்லை நாம் ஆள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம்.
ஆமாம், நல்லது, நல்ல கருத்துக்களை எமது நேயர்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே தொடரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. இன்று நிலைய கலையகம் வந்து என்னுடன் இந்த வேளையிலே நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த நண்பர் தமிழறிஞர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்களுக்கு முத்தமிழ்சை வானொலியின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, வேறுபட்டு நின்றானடி. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, வேறுபட்டு நின்று